புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சருக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் பகுதி 24 கர்நாலா பறவைகள் சரணாலயம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் பகுதி 23 நாமோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜெயக்வாடி பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களே, அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கர்நாலா பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஒரு குட்டி தகவல். நேயர்களே, ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 2 உலக ஈரநிலங்கள் தினமாக, அதாவது ஆங்கிலத்தில் வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, உலக ஈரநிலங்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1971 பிப்ரவரி 2 உலக அளவில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடத்தில் வைத்து கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தினுடைய பெயர் ராம்சார் ஒப்பந்தம் எனவும், இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட அந்த பிப்ரவரி 2 ஒவ்வொரு வருடமும் உலக ஈரநிலங்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேயர்களே, இந்த ராம்சார் ஒப்பந்தத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று பார்த்தால், ஈரநிலங்களை அவற்றின் தன்மை மாறாமல் பாதுகாப்பதும், ஈரநிலங்களினுடைய சூழலியல் தன்மையினை பாதுகாப்பதும் தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி சுற்றுச்சூழல் தினங்களாக இருக்கட்டும், இல்லை மற்றைய சிறப்பு தினங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் போது ஒவ்வொரு முக்கியமான கருப்பொருளை மையமாக கொண்டு அந்த வருடத்திற்கான தினங்கள் கொண்டாடப்படும். நேயர்களே, அந்த வரிசையில் இந்த வருடம் கொண்டாடப்பட உள்ள உலக ஈரநிலங்கள் தினத்திற்கான கருப்பொருள் என்னவென்று பார்த்தால், ஈரநிலங்களும் மனிதர்களின் நலவாழ்வும் அப்படின்றது தான் இந்த வருடத்திற்கான கருப்பொருள். நேயர்களே, தமிழ்நாட்டில் நேற்று கூட 2 ஈரநிலங்கள் புதிதாக அரசாங்கத்தால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 16 ஈரநிலங்கள், அதாவது இந்த ராம்சார் பட்டியலில் இருக்கக்கூடிய ஈரநிலங்கள் உள்ளடக்கி இந்தியாவில் மொத்தம் 80 ஈரநிலங்கள் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இருக்கிறதாக அரசாங்கத்தினுடைய தரவுகள் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க முடியுது. நேயர்களே, ஈரநிலங்கள் பல்வேறு விதமான பலன்களை இந்த உயிர் சூழ்நிலை மண்டலத்திற்கு அள்ளி தருகிறார்கள். உதாரணமாக, நீரை வாழ்விடமாக கொண்டு வாழக்கூடிய பல்வேறு உயிர்களுக்கு வாழ்விட பகுதியாகவும், காலநிலை மாற்றத்தினை கட்டுப்படுத்தி உள்ளூர் மக்களோட முக்கியமான வாழ்வாதார மையமாகவும், நிலத்தடி நீர் மட்டத்தினை உயர்த்தக்கூடிய அரிய பணியினையும் ஈரநிலங்கள் செய்கிறார்கள். இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நேயர்களே, ஈரநிலங்கள் அள்ளித்தரும் அற்புத பயன்களை. நேயர்களே, நான் உங்ககிட்ட இப்போ சொன்ன பயன்கள் ரொம்ப குறைவு நேயர்களே. இது இல்லாமல் இன்னும் ஏராளமான பயன்களை ஈரநிலங்கள் இந்த பூமியில் வாழும் உயிர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதனால் நேயர்களே, ஈரநிலங்களின் அவசியத்தை உணர்ந்து கொள்ளும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி, நீங்களும் ஈரநிலங்களை பாதுகாப்பதில் அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு உதவணும் அப்படின்னு உங்களிடம் ஒரு அன்பு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன் நேயர்களே. சரி, வாங்க நேயர்களே, நாம் இப்போ கர்ணலா பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, கர்ணலா பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கட் மாவட்டம் பனுவெல் அப்படிங்கிற தாலுகாவில் தான் அமைந்திருக்கு. 1968ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் பறவைகள் சரணாலயமாக இந்த பகுதி அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1975ஆம் ஆண்டு இந்த பறவைகள் சரணாலயத்தினுடைய பரப்பளவு அரசாங்கத்தால் அதிகரிக்கப்பட்டது. இந்த பறவைகள் சரணாலயத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பறவைகள் சரணாலயம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை ஒட்டிய பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்றது தான் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம். சுமார் 12.11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சரணாலயத்தில் தென் உலர் இலையுதிர் காடுகள், அப்புறம் நீர்நிலையினை ஒட்டிய பகுதிகளில் மரங்களுடன் கூடிய அடர்த்தியான காடுகளும் காணப்படுது. இந்த காடுகளில் தேக்கு, புங்கன், அத்தி, மா, தாண்டிக்காய், கருவேம்பு போன்ற பல்வேறு வகையான மர வகைகள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புல்வெளி பகுதிகளும் அதிக அளவில் காணப்படுது. நேயர்களே, இந்த பறவைகள் சரணாலயத்தில் மர நெட்டைக்காளி, வல்லூறு, மாங்குயில், தேன் சிட்டுக்கள், தையல் சிட்டு, வெண்மார்பு மீன் கொத்தி, சிறிய கருப்பு வெள்ளை மீன் கொத்தி, சுடலை குயில், காட்டு சிறு ஆந்தை, பட்டைக்கழுத்து சிறு ஆந்தை, பொறிப்புள்ளி ஆந்தை, சாம்பல் தலை பூச்சி பிடிப்பான், பட்டைத்தலை கதிர்குருவி, மஞ்சள் நிற வாலாட்டி, சின்ன மற்றும் ஊதா தேன் சிட்டு, வெண்முதுகு சில்லை போன்ற 200க்கும் அதிகமான பறவை இனங்கள் இங்கே இருக்கிறதா பறவையியலாளர்கள் சொல்கிறாங்க. நேயர்களே, நாம் ஒவ்வொரு பறவைகள் சரணாலயத்தை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது, அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வலசை வரக்கூடிய இல்லை அந்த பறவைகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பறவைகள் பற்றின தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வரிசையில் கர்ணலா பறவைகள் சரணாலயத்தில் பார்க்கக்கூடிய இல்லை அங்கே வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பறவை மர நெட்டைக்காளி அப்படின்ற பறவையை பற்றின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்கிலத்தில் ட்ரீ பிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட அறிவியல் பெயர் ஆந்துஸ் ட்ரிவியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்வெளி, அப்புறம் அந்த புதர், அதாவது அந்த தாவரங்கள் வந்து புதர் போன்று காணப்படக்கூடிய பகுதிகளில் பொதுவாக காணப்படக்கூடிய பறவை தான் இந்த மர நெட்டைக்காளி. உடம்பு பழுப்பு மஞ்சள் கலந்த நிறத்திலையும், வயிற்றுப்பகுதி வெள்ளை நிறத்தில் கருப்பு நிற அந்த கோடுகள் அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி புள்ளிகள் போன்ற அமைப்போடு காணப்படும். மிக எளிதாக மரங்களுடைய கிளைகளை பற்றி அந்த மர கிளைகளில் அமரக்கூடிய தன்மை உடையது. இவங்களுடைய அந்த பறக்கக்கூடிய அந்த தன்மை மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அதிக நேரம் மரங்களிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களிடம் காணப்படும். மேலும் இந்த பறத்தல் மிக வித்தியாசமானது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த பறக்கக்கூடிய திறன் எப்படி இருக்கும்னா, மர கிளைகளில் இருந்து பறக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு வந்து அவங்க வந்து பறக்க மாட்டாங்க, மரக்கிளைகள்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போய் அப்படியே திரும்ப கீழே இறங்குவாங்க. இவங்க சிறு சிறு புல்வெளிகள், அடர்த்தியாக அமைந்திருக்கக்கூடிய புல்வெளி பகுதிகள், அப்புறம் திறந்த வெளி புல்வெளி பகுதிகள், அதாவது கொஞ்சம் பொருட்கள் காணப்படும், அதுக்கப்புறம் கொஞ்சம் எம்டி லேண்டு, ஒரு புல்வெளிகள் அற்ற பகுதி காணப்படும், இந்த மாதிரி பகுதிகளில் தான் இவங்க கூடமைத்து தங்குவாங்க. பெண் பறவைகள் தான் கூடுகளை அமைத்து இந்த கூடுகளில் முட்டைகளை இட்டு முட்டைகளை அடைக்காக்கும் பணியினை செய்வாங்க. நேயர்களே, இந்த மர நெட்டைக்காளி பறவை சிறு சிறு பூச்சிகள் தாவர விதைகளை உணவாக எடுத்துப்பாங்க. நேயர்களே, இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு வாய்ந்த பறவைகள் நம்முடைய கர்ணலா பறவைகள் சரணாலயத்தில் இருக்காங்க. நேயர்களே, இந்த கர்ணலா பறவைகள் சரணாலயத்தில் ஜூலை மாதத்தில் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரைக்கும் அதிகமான பறவைகள் வலசைக்காக வர்றதாகவும், அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் தங்களுடைய வாழ்வியல் செயல்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்வதாகவும் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் அறிஞர்கள் சொல்கிறாங்க. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு பறவைகள் சரணாலயத்தை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. அதுவரையில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நேயர்களே. பறவைகளை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களை, இதுவரை கர்ணாலா பறவைகள் சரணாலயம் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.